நம்ம தாவீதோடு பயணம் செஞ்சுக்கிட்டு வர மாதிரி 1 சாமுவேல் 26 வந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் தாவீது வந்து சவுலை கொல்லும்படிக்கு அவருக்கு அருமையான சந்தர்ப்பம் ஏற்படும் போது சவுலை கொல்லாம விட்டுறார். ஒருவேளை உங்களுக்கு ஞாபக சக்தி இருந்தா, நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கேட்பீங்க, இந்த கதை எங்கேயோ கேட்டிருக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எங்கேயோ கேட்கல, இதுக்கு முந்தின ஒரு 2 அதிகாரங்களுக்கு 24வது அதிகாரத்துல இதே மாதிரி ஒரு கதை தான், இதே மாதிரி ஒரு கதை. ஆனா அது வித்தியாசமான சூழ்நிலை, அது வித்தியாசமான சூழ்நிலை. அங்க வந்து தாவீது குகைக்குள்ள இருக்கும் போது சவுல் உள்ள வந்தார் நம்ம பார்க்கறோம். அப்போ அவருடைய துணியினுடைய நுனியை அவர் கட் பண்ணிக்கிட்டார். ஆனா இங்க சவுல் தன்னுடைய இராணுவத்துக்கு நடுவில் இருக்கும் போது தாவீது அதுக்குள்ள நுழையிறாருன்னு பார்க்கணும். நுழைந்து அங்கிருந்து துணியல்ல, ஈட்டியும் தண்ணி சொம்பு, வாட்டர் ஜக் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டு தண்ணீர் சொம்பையும் எடுத்துட்டு வர்றார். ஏன் இது ரெண்டு அவசியமா, ஏன் இது ரெண்டு போடணும் அப்படின்லாம் நம்ம கேட்க கூடாது. இதே கதை, சேம் கதை மாதிரி இருக்குது, சேம் கதையை ஓட்டுற மாதிரி நமக்கு தெரியுதேன்னு. ஏன்னா பரிசுத்தாவியானவர் அவருடைய நோக்கத்துக்காக இதை எழுதியிருக்கிறார். நம்முடைய குறிக்கோள் என்ன, அவர் ஏன் எழுதியிருக்கிறார், இதனால நான் என்ன படிக்கணும், அவர் நினைச்சிருக்கிறாரு இது ஒரு வாட்டி சொன்னா உனக்கு பத்தாது, ரெண்டு வாட்டி சொன்னோம், ரெண்டு வாட்டி சொன்னாலும் நமக்கு பத்தாது, இதே கதையை 100 வாட்டி சொன்னாலும் நம்ம கேட்டுக்குவோமா, கேட்டுக்கிறது கஷ்டம். ஏன்னா பழி வாங்கணும்ன்றது வந்து நம்முடைய இயற்கை குணத்துல ஒரு ஒரு பயங்கரமான சாபமாது, அந்த கசப்பு, அந்த விஷம், பாம்பின் விஷம். பாம்பு வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் மறக்காதுன்ற மாதிரி பாம்பின் விஷம் மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவமானம் விரவிச்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்னு நம்ம ரத்தத்தில் ஊறி போயிருக்கு. ஊறி போயிருக்கிற குணம் நமக்கு மாறணும்னா அது ஒரு வாட்டி சொன்னால் மாறிடுமா, இல்லை ரெண்டு வாட்டி சொன்னால் தெரில மாறும். ஆண்டவருடைய ஆவியானவர் செஞ்சால் தான் அது மாற முடியும். பழி நமக்கு மிகுந்த தீங்கு, அவமானம், கேடு செஞ்சவங்கள அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது என்ன செய்யணும், அவங்க செஞ்ச தீமைக்கு நன்மை செய்யணும். நம்ம கத்துருக்குறோமா அந்த பாடத்தை, கத்துல இல்லைங்களா? ஏன், கிருபையில நம்ம வளராததுனால அந்த பாடத்தை நம்ம ரொம்ப அவசியமா கத்துக்கணும். தாவீது அவர் வாழ்க்கையில் கிருபையில வளர்ற அந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஒரு படமாக காண்பித்து நாம் அதை பார்த்து வளரும்படி. இதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்வுல என்ன பார்க்கிறோம், தான் தீமைக்கு, இதை விட தீமை ஒரு மனுஷன், இன்னொரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும், தன்னுடைய மனைவியை வேற இடத்துல கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு அவரை விரட்டடிச்சு, நாடோடியா விரட்டடிச்சு, விரட்டு நாய விரட்டுற மாதிரி விரட்டி 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 அவனை அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி, அதை விட அவர் செய்ய முடியாது, வேற ஏதோ நமக்கு வேற யாரும் செஞ்சிட முடியாது. சவுல் தாவீதுக்கு அதை செஞ்ச, ஆனா வசமா ஒரு இடத்துல மாட்டினார் கோவையில். அவர் செஞ்ச தீமைக்கெல்லாம் தாவீது தீமையை செஞ்சு ஒரே வெட்டா வெட்டி இருக்கலாம், 400 பேர் கூட இருந்தாங்க வெட்டி இருக்கலாம், ஆனா அந்த தீமைக்கு அவர் என்ன செய்யல, தீமை செய்யல. ஆனா அதோடு நிக்கல, அதோடு தாவீது நிக்கல. ஒரு கிருபையில நம்ம வளர்ந்தோம்னா பரிசுத்தாவியானவர் இன்னொரு கிருபையில நம்மளை தொடர்ந்து வளர்ப்பார். இந்த கதையில அவர் தீமைக்கு தீமை இல்ல, அவர் செஞ்ச தீமைக்கு நன்மை செய்யறத பார்க்கிறோம். சவுலுக்கு புத்தி வரும்படிக்கு, சவுல் ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பும்படிக்கு, சவுல் தன்னுடைய சொந்த சோல்ஜர்ஸை நம்பி வாழாதபடிக்கு, ஆண்டவரை நம்பும்படிக்கு, புத்தி வர நன்மை செய்யறதுக்கு தாவீது தன் உயிரையும் பணைய வச்சு போய் செய்யறார். அதை ஏன் செய்யணும், அதான் தாவீதுடைய வாழ்க்கையில் கிருபையில் வளர்ச்சி. நம்ம வாழ்க்கையிலையும் அந்த வளர்ச்சி வேறு. ஆனால் நமக்கு ஊறி போனது, நமக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா, நம்ம குடும்பங்களே பார்க்கலாம், நம்ம வீட்லயே பார்க்கலாமே, நமக்கு ஒன்று இது பேசி இது பேசிட்டாங்கன்னா அது பேசுறது இல்லை, அப்படி இப்படின்னு அது இத்தனை பிளட், அதை நம்ம மாறணும்னா பரிசுத்தாவி தான் நம்மளை மாற்றணும். இந்த கதை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு கற்றுக்கொள்ளும்படிக்கு, கற்றுக்கொள்ளும்படிக்கு எழுதியிருக்கு. ஓகே, இந்த கதையில நான் 5 தலைப்புல இந்த கதையை நம்ம மனசுல தங்க வச்சுக்க பார்ப்போம். என்ன இந்த கதை, தாவீதோடு நம்ம பயணிக்கிறோம், அவர் கிருபையில் வளர்ந்த பார்த்து பார்த்து அதை பார்க்க பார்க்க நம்ம அதன்படி மாறணும். இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குது? ஜிப்பை அப்படின்றவங்க சவுலை நோக்கி கிபியாக்கு போய், தாவீது அகிலான்ற மலையில் ஒளிந்திருக்கிறானே, ஜெசிமோன்ற இடத்தில் ஒளிந்திருக்கிறானே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஜெசிமோன்ற இடம் ஒரு வனாந்திரமான யூதாவுடைய எல்லைகள் இருக்கக்கூடிய, அதுவும் அந்த செவக்கடலுக்கு பக்கத்துல தான், கரடுமுரடான பாறைகள், கரடுமுரடான வனாந்திர இடம், அந்த இடத்துல அவன் ஒளிந்திருக்கிறானே அப்படின்றாங்க. இவங்க ஜிப்பாய்ஸ் வந்து யூதா குலத்தை சேர்ந்தவர்கள். சவுல் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவர்? பெஞ்சமின் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா? சவுல் பெஞ்சமின். தாவீது எந்த குலத்தை சேர்ந்தவர்? யூதா குலத்தை சேர்ந்தவர். ஜிப்பாய்ஸ் வந்து தாவீதுடைய குலத்தை சேர்ந்தவர். தன்னுடைய குல மகனை காட்டி கொடுக்கும்படி இந்த ஜிப்பாய்ஸ் போய் சவுலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாருங்களேன், அது இது இவங்க தான் 24வது அதிகாரத்தில் இவங்க தான் செஞ்சது. பாருங்களேன், ரொம்ப ரொம்ப மோசமானவங்க முதல் செஞ்சாங்க, இப்ப திருப்பியும் வந்து செய்யறாங்க. தன்னுடைய குலமகளை காட்டி கொடுக்கும்படி, ஏன்னா அவங்க அவங்க பார்வையில பார்க்கும்போது சவுல் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா, அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி, ஆட்சி செய்யற மாதிரி. அவர் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற, இப்போ நிறைய பேர் தப்போ தெரியும், இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி ஜிப்பாய் சந்தர்ப்பவாதிகள், சில அரசியல்வாதிகள் திடீர்னு பார்த்தா இந்த கட்சி விட்டு அந்த கட்சியில மாறிடுறாங்க. ஏன்? சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அரசாங்கம் எங்க இருக்கோ அந்த பக்கம் சாய், எங்க ஓட்ஸ் இருக்கோ அந்த பக்கம் சாய். அதான் ஜிப்பாய். அவங்க அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க, சுயநல சந்தர்ப்பவாதிகள். சாஞ்சி தன்னுடைய குலமகன்னு பார்க்காம அவர் போய் காட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், லாஸ்ட் டைம் சவுலுடைய கதை எப்படி முடிஞ்சிச்சுன்னா, சவுல் மனம் மாறி, தாவீதே இப்படி எனக்கு செஞ்சியே அப்படின்னு சொல்லி மனம் மாறி இது போயிட்டார் திருப்பி, இல்லைங்களா? நீ என்ன கொன்னு இருக்க முடியும், என் மகனே என்னை கொல்லாம நான் பாவம் செஞ்ச, தப்பு செஞ்சிட்டேன், நான் உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு திருப்பி போயிட்டேன். ஆனா இப்போ ஏன் திருப்பியும் வராரு? திருப்பி பாருங்களா, என்னை விட நீதான் நீதிமான் அப்படின்னு ஏன் திருப்பி வராரு? ஒருவேளை நான் யோசிச்சேன், இந்த ஜிப்பாய்ஸ்க்கு போய் அவங்களுக்கு அறிமுகம் கொடுக்காம இருந்தா வந்திருக்க மாட்டார். ஏன்னா சவுலு அதை மனம் மாறி அதை விட்டுறணும், அது தப்புன்னு மேலே அந்த செடியை வெட்ட மாதிரி வெட்டிட்டு விட்டு வந்துட்டார். ஆனா அவர் உள்ளுக்குள்ள அந்த பொறாம பழி வாங்குற குணம் மாறல. என்ன அந்த குணத்தை தூண்டி விடும்படிக்கு, அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரும்படிக்கு, அதுக்கு ஒரு அனல் மூட்டி விடும்படிக்கு இந்த ஜிப்பாய்ஸ் போய் சொன்னது அவரை சோதனைக்கு உட்பண்ண மாதிரி அவரை தூண்டி விட வர்ற. மனம் மாறலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த இது, நம்மளும் சில நேரத்தில் மனம் மாறிடலாம் அப்படின்னு சோதனை வந்தவுடனே அந்த மனமாற்றம் எல்லாம் காத்துல பறந்து போயிடுது. அதே மாதிரி இவருக்கு சோதனை வந்து இவர் போற தாவீது வருஷ கணக்குல ஓடி 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 சூரியன்ல வெயில்ல காஞ்சி குளிர்ல நடுங்கி மலைகள் ஆடுகள் மாதிரி மலை மேல ஏறி சண்டை போட்டு ஒளிஞ்சி சவுலை விட ஒரு படி முன்னாடி இருக்கணும்னு ஓடி 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 வந்துகிட்டு இருக்கிற தாவீது இப்ப திருப்பியும் ஓடுது. சவுல் எத்தனை பேரு? 3000 சோல்ஜர்ஸ் ஓடு வனாந்திரத்துல அட்டாக் பண்ண வர வரும்போது அகிலான்ற ஒரு மலை மேல, ரோடுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை மேல அவரு பாலை இறங்குறார். டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாம் வந்திருக்கோம், பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறோம், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போவோம்னு பாளையம் இறங்கி பக்கத்தில் பள்ளத்தாக்கு இருக்கு, அவர் தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க, இந்த இடத்தில் தாவீது ரொம்ப தைரியத்தோடு ஆவியானவர்களால் நிறையப்பட்டு கிருபையில் ஓரளவுக்கு முதிர்ச்சி அடைந்ததாக நம்ம பார்க்குறோம். சில நேரங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தினால் ரொம்ப ஒரு தைரியமும் சமாதானமும் நமக்கு இருக்கும், அதை பார்க்கிறோம். ஏன்னா தாவீதுடைய யோனத்தான் வந்து அவருக்கு சொன்னாரு, நீ நிச்சயமாக ராஜாவாக, ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். போன 24வது அதிகாரத்தில் சவுல் வாயிலிருந்தே வந்துச்சு, நீ நிச்சயமாக ராஜாவாவப்பா அப்படின்னு சவுல் வாயிலிருந்து வந்துச்சு. இதுக்கு முந்தின அதிகாரம் யார் வாயிலிருந்து வந்துச்சு? அபிகேல் சொல்லுச்சு, நீ ராஜா ஒரு நாள் ஆவ, அபிகேல் சொன்னதை பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்ட தாவீது ஒரு எமோஷனலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ சவுலை பார்த்து ஓடாம, இது வரைக்கும் டிஃபென்சிவா தாவீது இருந்தார். 24வது அதிகாரத்துல கொகைக்குள்ள அவர் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்தார், சவுல் உள்ள வந்தார். டிஃபென்சிவ்வாங்க, தற்காப்பு நிலையில இருக்கிற தாவீது இப்போ அஃபென்சிவா மாறுறார். தானே பாளையத்துக்குள்ள நுழையிற அளவுக்கு சத்ருவை பார்த்து ஓடுறது இல்ல, சத்ருடைய பாளையத்துக்குள்ளேயே நுழையிற அளவுக்கு தைரியமோ விசுவாசமோ தாவீதுக்குள்ள வளர்ந்துருக்கு. பார்க்கிறோம் பாருங்களேன், அவர் முதிர்ச்சியை பார்க்கிறார், அவர் ஓடிக்கிட்டு இல்லை. அவருக்கு விஷயம் அறிவிக்கப்படும் போது என்ன, 4வது வசனத்தில் சில தூதுவரை அனுப்பி அவரால் நம்ப முடியல. இப்பத்தானே மனுஷன் மாறினான்னு போனான், இனிமே துரத்த மாட்டேன்னு போனான். ஒருவேளை என்ன கலகம் பண்றதுக்கு இந்த நியூஸ் வருதா போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அவருக்கு அனுப்புற, அவரே வர்றார், அவரே அதை பார்க்க வர்றார். அந்த பேக்ரவுண்ட்ல தான் 5வது வசனம் என்ன ஆகுது, அதை வந்து சால் கேம்ப்ல இருக்கிறத பாக்குறாரு. அந்த கேம்ப்ல தன்னோடு வந்திருக்கிறது தன்னுடைய தளபதி அப்னர், கமாண்டர், அவருடைய கமாண்டர் அப்னர். பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்தில் படங்கள்லாம் பார்க்குற மாதிரி நடுவில் சவுல் இருக்கிறாரு, தூங்கி இருக்கிறார் பாளையத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதை அவர் பக்கத்தில் அப்னர் கமாண்டர் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாரு. அது சுத்தி சோல்ஜர்ஸ், 3000 சோல்ஜர்ஸ் தான் அந்த காட்சி. சீனை பார்த்தீங்கன்னா காட்சி சுத்தி சோல்ஜர்ஸ். தாவீது இப்படி பார்க்கும்போது ஒருவேளை கற்பனை பண்ணி பார்க்கலாம், வானத்தில் பார்த்தீங்கன்னா 10,000 நட்சத்திரங்கள். அதே கீழே பார்த்தோன்னா சவுல் நடுவில் படுத்திருக்கிறாரு, நடுவில் படுத்து அவர் சுற்றி 3000 ஆர்மிஸ், அவங்களுடைய கழுதைகள், அவருடைய குதிரைகள், அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி இருக்குது. எல்லா பாடிஸும் தூங்கிட்டு இருக்குது, ஆனால் நடுவில் ஒரு பாடி தூங்கிட்டு இருக்கு. அந்த பாடி பக்கத்தில் ஒரு ஈட்டியை குத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ஈட்டியினுடைய அடையாளம் என்ன, இதோ ராஜா படுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு அடையாளம், ராஜா உறங்குறார் அப்படின்ற ஒரு அடையாளம். இதான் ராஜாவுக்கு அடையாளம், அவர் பக்கத்தில் ஈட்டி, ராஜாவுக்கு நடுவில் தண்ணி தாங்க எடுத்து அவர் எங்க போவாரு, அதனால தண்ணி சொம்பும் பக்கத்திலேயே இருக்கு. நம்ம தண்ணி பாட்டில் வச்சுக்கிறது இல்லையா, பக்கத்தில் அவருக்கு தண்ணி சொம்ப பக்கத்தில் வச்சிருக்கிறார். ஒரு சவுண்ட் இல்லை, அமைதல், மாபெரிய சைலன்ஸ். யோசிச்சு பாருங்க, அந்த காட்சியை மலையிலேருந்து ஒழிஞ்சுக்கிட்டு தாவீது பார்க்குறார், எப்படி ஒரு காட்சி இருக்கும். அதை பார்த்த உடனே தாவீதுக்கு மனசில் ஒரு யோசனை வருது, இந்த மாதிரியாக வரணும் யோசனை. யோசிச்சு பாருங்க, என்ன யோசனை, முட்டாள்தனம், ஒரு தற்கொலை முயற்சினா இதே தற்கொலை முயற்சி என்ன இருக்க முடியும். அந்த பாளையத்துக்குள்ளே நடுவில் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இந்த 3000 சோல்ஜர்ஸ் தன்னை கொல்லணும்னு வெறித்தனமாக வந்திருக்கிறாங்க, தனக்கு விரோதமாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்திருக்கிறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்றான், கொல்லணும்னு நினைச்ச மனுஷன் அந்த பாளையத்துக்குள்ளேயே நடுவில் போய், யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆகும். எல்லாம் தூங்குறவங்க சும்மா திடீர்னு எந்திரிச்சாங்கன்னா என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் எந்திரிச்சா நடுவில் போய் மாட்டினார்னா என்ன ஆகும், துண்டு துண்டா கைமா போட்டுருவாங்க தாவீது இல்லைங்களா, வெட்டு வெட்டு கைமா தான் ஆயிடுவார். அவரு வெறியில் இவரைத்தான் கொல்லணும்னு வந்திருக்கிறாங்க, நான் அது இருக்க நடுவில் போறேன்றாரு, என்ன தைரியம் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு டேரிங் வெஞ்சர், ரொம்ப துணிகர், ரொம்ப துணிகர். தாவீது ஏன் இப்படி போனாரு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு ஆவியானவர் ஏவப்பட்டதுனாலயா, இல்ல ஏன் இப்படி ஆனாரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு பரிசுத்தாவியின் பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும் போது, அந்த 3வது சங்கீதத்துல வருது, 10,000 சோல்ஜர்ஸ் எனக்கு விரோதமாக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதெல்லாம் சும்மா எழுதி வைக்கல, கவிதையா இருக்குது. பாண்டார் பாருங்க, தூங்கிட்டு இருக்கிற சேனைக்குள்ள போறாரு மனுஷன், என்ன தைரியம் உனக்கு, நம்ம போவோமா, நம்ம போவோமா, அவரை கொல்லணும்னு வந்திருக்கிற சோல்ஜர்ஸ்க்குள்ள நடுவுல போறாரு. என்னை காக்கிற தேவன் என்னோடு, என்னுடைய கேடகம் நீர், என் கேடகமா இருக்கிறீர், என்னை சுத்தி என்னை பாதுகாக்கிற கேடகம். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் மிஞ்சி என்னை ஒருத்தனும் ஒன்றும் தொட முடியாது, எத்தனை 1000 பேர் தான் வரட்டும் அப்படின்னு போனவனு முடிவு பண்ணிட்டாரு. போனோன்னு என் கூட சாகரத்துக்கு வர்றவர் யாருன்ற மாதிரி அபிஷேக் அபிமலக் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அங்க, அவங்ககிட்ட கேட்கிறார், நீங்க என் கூட வர்றவங்க யார், நான் போக போறேன் அப்படின்னு. இது அவங்களுக்கெல்லாம் தலை சுத்தி இருக்கும். ஆர்மியில போனீங்கன்னா மிலிட்ரியில எதுக்குமே ஆரம்பத்திலேயே கத்துக்கிற ஒரு பாடு, எதுக்குமே நான் போறேன்னு துஞ்சு நிக்க கூடாது, ஏன்னா அது ஆபத்து, நான் போறேன்னா உயிர் போயிடும். ஆர்மியில யாருமே முன்னாடி அப்படி வரமாட்டாங்க. ஆனா அபிஷேக் இங்க என்ன பண்றாரு, நான் போறேன். அபிஷேக் என்றவர் நமக்கு ஒருவேளை இங்கதான் அறிமுகப்படுத்தப்படுறாரு, இன்னுமே அவரை பத்தி பார்ப்போம். இவர் வந்து தாவீதுடைய அக்கா பையன், தாவீதுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க ஜெருவியா அப்படின்றது, அந்த அக்கா பையன், அந்த அக்கா பையன் ரெண்டு சாமியல் 23 படிச்சு பார்த்தோம்னா அங்க வந்து ஒரு பட்டியல், தாவீதுடைய மகா பெரிய ராணுவ வீரர்கள் த மைட்டி மென், அவங்களுடைய லிஸ்ட், அவங்க என்னென்ன சாதனை பண்ணாங்கன்னு ஒரு பட்டியல் வரும், அவங்க பேர் வரும், அவங்க என்ன சாதிச்சாங்க, சாதாரணப்பட்ட ஆளுங்க இல்லை அவங்க எல்லாம், மகாபெரிய சாதனைகள் பண்ணவங்க. அந்த லிஸ்ட்ல அபிஷாய் பேரும் இருக்கு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, மனுஷன் சிங்கிள் ஹேண்டடா தனி ஈட்டியை எடுத்துக்கிட்டு 50 இல்லை 100 இல்லை ஒரே டைம்ல 300 பேரை கொண்டு இருக்கிறார். கேள்விப்பட்டிருக்கீங்களா எவ்வளவு பெரிய வீரன், ஒரு மனுஷன் ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டு 300 பேரை வீழ்த்தி இருக்கிற ஒரு வீரன் தான் அபிஷேக். கூட இருந்தா இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கணும் பாருங்களேன், பெரிய மைட்டி மேன் தாவீதோடு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கொடுத்துருக்கிறார். சரி நான் வரேன் அப்படின்னு அவர் வரார். ரெண்டு பேரும் போறாங்க. அப்போ அப்பவுமே என்ன நடக்குதுன்னு, அவங்க மலை குதிச்சு, நீங்க ட்ரெக்கிங் எல்லாம் போயிருந்தா இது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், ட்ரெக்கிங் எல்லாம் போவாங்க சரிங்களா, சில பேர் மலையெல்லாம் ஏறுவாங்க, நீங்கெல்லாம் என்ன இது வச்சுக்கிட்டு கோடாலி வச்சுக்கிட்டு போட்டு ஒரு ரெண்டு கோடாலி வச்சுட்டு மலை மேலாம் ஏறுவாங்க, வெரி டிஃபிகல்ட். இந்த மாதிரி ட்ரெக்கிங் போற மாதிரி இடம் அந்த இடம்லாம் கற்பனை பண்ண, அவர் போனாருன்னு வந்தவொடனே இப்படி நடந்து போயிட்டாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இன்னும் வெரி வெரி ரொம்ப கரடுமுரடான மலைப்பாங்கான இடம், சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்க்காம போனோம்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலை குதி, ஒரு மலையிலேருந்து கீழே இறங்கி இன்னும் மேலே ஏறு, எல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க போறாங்க. போய் என்ன ஆகுது கடைசியில், போய் 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 அந்த இராணுவத்தை தாண்டி நடுவுலயே போயிட்டாங்க. நடுவுல போய் பார்த்தா என்ன நடக்குது, சவுல் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார், நல்லா தூங்கிட்டு இருக்கார். அவர் பக்கத்தில் தலை பக்கத்திலேயே ஈட்டி ஒண்ணு இருக்கு, ஈட்டி அவரை சுத்தி இருக்கிற சோல்ஜர் நல்லா தூங்குறாங்க. இது சாதாரண தூக்கம் இல்ல. மத்தியானம் எத்தனை பேர் தூங்கிட்டு வந்தீங்கன்னு தெரியல, நீங்க தூங்கி இருந்தா யாராவது வந்து எந்திரிச்சு வரும்போது கதவை முடிங்க டிஸ்டர்ப் ஆகுது, குக்கர் சவுண்ட் அப்படின்னு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இது நல்லா தூங்குறாங்க. தாவீது நடந்து வர்றாரு, அந்த இடத்துல நடந்து வர்றாரு, அபிஷேகம் தாவீதும் டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒருத்தனை எந்திரிக்க மாட்டாங்களா, நல்லா தூங்குறாங்க. கால்நடை நேரத்தில் தூங்கும்போது கால்நடை கேட்டாவே நம்ம எந்திரிச்சிடும். நடந்து வர்றாங்க, இவ்வளோ தூக்கம் எப்படி உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. 3000 பேரா தூங்குவாங்க, அதில் ஒருத்தனை கூடவா தூக்கம் இல்லாமல் போல, அன்னைக்கு ஒருத்தனை கூடவா ஒரு கொசு கடிக்கல, அன்னைக்கு ஒருத்தனை கண்ணை தேத்துக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கலையா, 3000 பேரும் தூங்குறாங்களே, எப்படி நடக்க முடியாது, அது அதிசயம் இல்லை. யோசிச்சு பாருங்க, எல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க, ஒரு அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி அனஸ்தீசியா மருந்து மயக்க மருந்து கொடுத்தா இந்த எல்லாமே நல்லா குரட்டை எடுத்து தூங்குறாங்க. எப்படி ஆனா அதுல சவுல விட்டு வேற யாருமே தூங்கக்கூடாது தெரியுமா. மிலிட்ரியில ஒரு டியூட்டியில இருக்கும்போது மிலிட்ரியில தூங்குனா என்ன ஆகும் தெரியுமா, நம்ம நாட்டிலையும் ஐ திங்க் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இதை மாத்தினாங்க. டியூட்டியில இன்னும் அமெரிக்காவிலாம் டியூட்டியில இருக்கும்போது தூங்குனா அவனை நிக்க வச்சு சுடணும், சுட்டுருவாங்க. இப்ப கூட இருக்கு எவ்வளவு நாடுகள்ல, இப்பெல்லாம் டியூட்டியில தூங்கினேன்ற நியூஸ் வந்துச்சுன்னா உடனே டிஸ்மிஸ் ஆர்மியில இருந்து. ஒரு ஆர்மி தூங்கவே கூடாது. அதனாலதான் தாவீதன் சொல்ற, நீயும் உன் ஆர்மியும் கொல்லப்படணும் இன்னைக்கு. அன்னைக்கு அந்த ரூல் இருந்துச்சு, இஸ்ரவேல்ல ஒருத்தன் ஆர்மி டியூட்டி டைம்ல ராஜாவை காக்குற டைம்ல தூங்கினான்னு, தூங்கக்கூடாத நேரத்துல எல்லோரும் சேர்ந்து இப்படி கொட்டை விட்டு தூங்குறாங்கல்ல, நான் தூக்குறதுக்கு என்ன இதுக்கு காரணம், என்ன இதுக்கு காரணம், 12வது வசனத்துல நமக்கு சொல்லப்படுது. இது காரணம் அவங்க தூக்கம் இல்ல, களைப்பு இல்ல, இது கர்த்தரால் வந்த என்ன தூக்கம், அது அயர்ந்த நித்திரை. இந்த ஹெட்டிங், இந்த பகுதிக்கு ஹெட்டிங்க கர்த்தரால் வந்த அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரையோடு தூங்குறாங்க, ஆழமான தூக்கம். ஏன் இந்த தூக்கத்தை ஆண்டவர் அமைச்சாரு, ஏன் இந்த தூக்கத்தை அமைச்சார்னா பாருங்க, தன்னுடைய ஊழியக்காரன் மிக கஷ்டத்துல உபத்திரவங்கள சோதனையான நேரங்கள்ல இருக்கும்போது பராமரிப்பில் ஆண்டவர் பல விதத்தில் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு உதவி செஞ்சு வருகிறதுல இது ஒரு உதவி, இது ஒரு ஹெல்ப். அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி அவனை ராஜா வாக்குறேன், உன்னை நான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை நீ நம்பணும்ன்றதுக்கு அவருக்கு உதவியாக இருக்கும்படி அவருக்கு ஹெல்ப் பண்றார் ஆண்டவர். அயர்ந்த நித்திரையை கொடுத்து, அயர்ந்த நித்திரையை கொடுத்து, போன வாட்டியும் அடிக்கடி ஒரு சயின்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தாவீதுக்கு. சவுளுடைய துணியை எடுத்துட்டு வரும்போது சவுளே சொன்னார், நீ ராஜாவாவப்பா, இதுக்கு முன்னாடி நாபால கொல்லணும்னு போகும்போது ஐயோ நாபால ஒரு அதிகாரத்திலையும் ஆண்டவர் தாவீது வாழ்க்கையில செயல்படுறத நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல செயல்படுறத பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு முந்தின அதிகாரம் பார்க்கிறோம், இப்போ முந்தின அதிகாரம் பாருங்களேன். தாவீது எங்க பார்த்தார் ஆண்டவரை? ஆண்டவரே இல்லாம இருக்கணும் அந்த அதிகாரம், தாவீது கொன்னு பாவம் செஞ்சிருக்கணும், ஆனா கர்த்தர் என்னை தடை பண்ணினார் இல்லைங்களா, தடை பண்ணினார்னு ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சார். அது மாத்திரம் இல்ல, அது தடை பண்ணி நாபாலுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாரு, அப்பவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிச்சார். ஆண்டவர் என்னுடைய சார்பாக அவனை பழி வாங்கினார். கஷ்டமான நேரத்தில் தாவீதுடைய வழிகளில் ஆண்டவர் அவருக்கு உதவி செய்யறதான் தாவீது பார்க்கிறார். பாருங்களேன், நல்லா தூங்குறார், இந்த கூட்டம் நல்லா தூங்குது. யோசிச்சு பாருங்க, அதான் நான் யோசிச்சு, ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் அதுல எந்திரிச்சிட்டு இருந்தா, எந்திரிச்சு அந்த விசில கிசில ஊதிட்டு இருந்தா, என்ன ஆயிருக்கும் தாவீது நடுவுல இருக்கும்போது? பீஸ் பீஸ் தான் இல்லைங்களா, பீஸ் பீஸ். அதனால ஆண்டவர் வந்து இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு தூக்கம், கர்த்தருடைய தூக்கம், ஆண்டவருடைய வந்த தூக்கம். யோசிச்சு பாருங்க, நான் இந்த மக்களுக்கு ஒரு வாட்டி இந்த மெம்பர்ஷிப் கிளாஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பு. இந்த உலகத்தில் எல்லா காரியமும் சிறிதுலேருந்து பெரிய காரியம் வரைக்கும் நாம் ஆராதிக்கிற நாம் உடன்படிக்கை தேவன் கட்டுப்படுத்துகிறார். எல்லா காரியமும் உலகத்தில் இருக்கிற பெரிய கவர்மெண்ட் விஷயமும் சரி, இந்த பார்க்கில் இருக்கிற ஒரு இலை, அது என்னைக்கு காஞ்சி போய் கீழே விழுந்து காஞ்சி போன இலை எத்தனை பீஸ் ஆகணும், அந்த ஒரு ஒரு பீஸும் எங்கே போகணும், அது என்னவா மாறணுன்றது வரைக்கும் அவருடைய கண்ட்ரோல் படி தான் நடக்குது எல்லாமே. யோசிச்சு பாருங்களேன், அவருடைய பராமரிப்பை பார்க்குறோம். ஆண்டவர் சில இது சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இதை எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க, அது ஆச்சரியம், இவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களே. ஆண்டவருக்கு இந்த உள்ள அண்ட சராசரமே வெப்பன்ஸாக பயன்படுத்தலாம். அவர்கிட்ட என்னத்தை யூஸ் பண்ணுவார்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, இவர் தூக்கத்தை யூஸ் பண்ணுறார். அவர் அண்ட சராசரத்தில் ஏதாவது எல்லாமே இயற்கையின் வல்லமைகள் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எல்லாமே அண்ட சராசரத்து சிறு காரியத்திலேருந்து பெரிய காரியம் வரைக்கும். போன அதிகாரம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக சவுல் ஏன் அந்த டைம்ல தான் அவருக்கு வயிறு கலங்கணும், யோசிச்சு பார்த்தோம்னா அவருடைய வயிற்றுல இருக்கிற குடலையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, பார்க்க முடியுதா? அந்த டைம்ல அதே அந்த கேவ்ல ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நாபாலுடைய ஹார்ட்ல அந்த இருக்கிற அந்த பிளாக் அன்னைக்கு 10 நாளைக்கு தான் ஏன் மூடணும், ஏன் இதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி மூடி இருந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது? அவர் ஹார்ட்ல இருந்த அந்த பிளாக்கு அன்னைக்கு தான் மூடி, அதை கூட அவர் தான் கண்ட்ரோல் பண்றார். அவருடைய கட்டுப்பாடு எல்லாத்திலையும் கடவுளுடைய பராமரிப்பை நம்ம பார்க்க கத்துக்கணும்னு. ஆஹாஹா, என்ன நிம்மதி வாழ்க்கையில, என்ன ஒரு படபடப்பெல்லாம் எவ்வளவு போவோம், இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டுப்பாடுக்குள்ள இருக்கு. மிகுந்த கொடுமையான காரியங்களும் ஆண்டவருடைய கட்டுப்பாடு மிஞ்சி ஒன்றும் நடக்கிறது இல்லை, ஆண்டவருடைய கட்டுப்பாடு மிஞ்சி ஒன்றும் நடக்கிறது இல்லை. பாருங்க, இதுல அந்த தூக்கத்தை பயன்படுத்துறார், என்னன்னவோ பயன்படுத்துற ஆண்டவர். அவருடைய ஸ்டைல் வேற, என்னன்னவோ பட்டாசு பாம எல்லாம் வச்சு அந்த ஆர்மியை உடைக்கிறது இல்ல. எவ்வளோ ராணுவ ஆர்மி, 1,000, 2,000, 3,000 பேர் ரதங்களோடு பெரிய ஆரவாரத்தோடு வராங்க ஒரு மனுஷனோடு. உங்களை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறது தெரியுமா? எல்லாம் தூங்குங்க, தூங்குங்க, எவ்வளோ தூங்கி செத்து போன மாதிரி உளுந்து கடுக்கிறாங்க. ஆண்டவர் தூக்கம் கொடுத்து அவங்க எவ்வளோ ஒரு ஒரு சங்கிலியில போட்ட மாதிரி எந்திரிக்கணும்னு இருக்குது அவங்களுக்கு. டியூட்டியில தூங்கக்கூடாது, தூங்கினா மரண தண்டனை, ஆனா சங்கிலியில போட்டு கட்டின முடியலையே, தூக்கம் இருக்குதே இருக்குதே. நம்ம தூக்கத்தை வச்சு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்களேன், வாட் அ சாவரன் காட். அவனால எந்திரிக்க முடியாத படிக்கு அவங்கள தூக்கத்துல தாளாட்டு பாடுற மாதிரி பாடி தூங்க வச்சுட்டார். அப்படிதான் பலவான்களை அவர் வெக்க பலவீனமாக்கி வெக்கப்படுத்துறது, ஞானிகளை முட்டாள்கள் ஆக்கி அவர்களை வெக்கப்படுத்துறது, இப்படித்தான் செய்யுது. சவுல் பாருங்க எப்படி ஆயிடுச்சு, சின்ன காரியங்கள்ல கர்த்தரால் வந்த அயர்ந்த நித்திரையை பார்க்கிறோம். அடுத்ததாக தாவீதுக்கு இருந்த கட்டுப்பாடை பார்க்கிறோம். 8வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அபிஷேகுடைய ரியாக்ஷன். அபிஷேக் கூட வந்திருக்கிறார் இல்லையா, ரத்தம், ஒரு வாலிபர் ரத்தம், 300 பேரை ஒரு இட்டியில போட்டு வெத்தின ஆளு, சாதாரண ஆள் இல்ல. உடனடியா சவுலை பார்த்த உடனே அவருக்கு கண்ணெல்லாம் திறக்கப்பட்டு, தாவீதே இன்று உன்னுடைய சத்ரு தாவீது அப்படி நினைக்கல, ஆனா இவர் சொல்லி ஏத்தி விடுறாரு. உன் சத்ரு மாட்டிக்கிட்டான் பாரு, எனிமி உன் கையில் ஆண்டவர் கொடுத்தார், நீ செய்யாத. ஒரே தலை ஆட்டை இல்ல கண் ஒண்டி இப்படி என்ன போதும். ஈட்டிய எடுத்து என்ன சொல்றாரு, ரெண்டு கூட இல்ல ஒரே குத்து. நமக்கு தெரியும் அவரும் சாமர்த்திய ஆளு பண்ண முடியும், ஒரு ஈட்டிய வச்சு 300 பேரை வச்சு தூங்கிட்டு இருக்கிற சவுலுக்கு ஒரு குத்து தான், ஒரே குத்து மனுஷனை முடிச்சிடுறேன். ஒரே கண் சிமிட்டு தாவி, இதே கண் சிமிட்டு போதும் பாருங்களேன். இத அவரு பண்ற ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல். எப்படி அவர் சொல்றாருன்னா, அவர் சொல்ற விதம் பார்த்தோம்னா, இன்னைக்கு நீ சவுல கொல்லலைன்னா நீ பெரிய பாவத்தை செய்யற, பெரிய பாவத்தை. என்ன சந்தர்ப்பம், என்ன சந்தர்ப்பம் யோசிச்சு பாரு. நவிதே எத்தனை வருஷம் நம்ம ஓடி 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 எவ்வளவு தொந்தரவு கொடுத்தான், நம்ம குடும்பங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு, சாப்பாடு இல்ல, வனாந்திர வாழ்க்கை, இவன் நம்ம வாழ்க்கையெல்லாம் கெடுத்தானே. அந்த மனுஷனை கர்த்தர் பராமரிப்பு நம்ம கையில கொடுத்திருக்கிறார், கையில கொடுத்திருக்கிறார். வெறும் கையில வாண்டி கொடுக்கிறதா, முதல்ல தான் விட்டுட்டேன், இப்ப ஆண்டவர் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் பாரு. அதை மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு சான்ஸ். வெறும் சான்ஸ் ஒண்டி இல்ல, அவன் ஒண்டி படுத்திருக்கிறான் பாரு. பக்கத்துல ஆண்டவர் ஈட்டிய வச்சுட்டு உனக்கு என்ன சொல்றாரு, அதை எடுத்து ஒரே குத்து குத்து பக்கத்துல வச்சு வா வா கொல்லுன்னு ஆண்டவர் உனக்கு கூப்பிடுறாரு பாரு அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, உனக்கு ஆச்சரியமா இல்ல, எல்லோரும் ஆண்டவர் ஒரு தூக்கம் மாதிரி தூங்கிட்டு இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பெஷல் ப்ராவிடன்ஸ். இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாரு, மிஸ் பண்ணிடாரு, மிஸ் பண்ணிடாரு. யோசிச்சு பாருங்க, தாவீதுக்கு அந்த சோதனை திருப்பியும் வருது. சோதனை இது ரொம்ப முக்கியம், சோதனையா பராமரிப்பா. நம்ம எப்பப்பா யோசிச்சு கேட்டு பார்க்கணும், நமக்கு திடீர்னு ஒருத்தர் 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே, இது பராமரிப்பு என்ன ஆசீர்வாதம் நமக்கு, இது சோதனையா பராமரிப்பான்னு யோசிச்சு பார்க்கணும். திடீர்னு ஈட்டி எடுத்து குத்திடக்கூடாது, கிடைச்சிச்சுடா அப்படின்னு பாருங்க. நான் தாவீது என்ன பண்றாரு, அவன் தோல்ல வச்சு செய்யாது, ஒரே குட்டு குத்திடுறேன், டிஸ்ட்ராயர், அவனை அழிச்சிடலாம். தாவீது போன வாட்டி இதே தான் ரீப்ளே, 24வது அதிகாரத்துல 400 பேரை கண்ட்ரோல் பண்ணாரு, இப்போ 300 பேரை, 300 பேர் பலம் ஒரு மனுஷன் இருக்கிற அவனை கண்ட்ரோல் பண்றாரு பண்ணாரு. தாவீதுக்கு நல்ல சான்ஸ், யோசிச்சு பாருங்களேன். காரணம் இருக்குது, யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க, சந்தர்ப்பம் இருக்குது, ஆயுதம் பக்கத்திலேயே இருக்குது, அதுக்கு தேவையான ஊக்கம் இருக்குது, ஆனா வேணாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான், ரெண்டு காரியம் சொல்றார். அவர் ஷோல்டர்ல கைய வச்சு இல்ல செய்யாது, செய்யாது, ஏன் செய்யாது, அதுக்கு ரெண்டு காரணம். 9வது வசனத்தில் ரெண்டு காரணத்தை கொடுக்கிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை மேல் கையை வைத்து குற்றம் இல்லாத எவனாவது இருக்க முடியுமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கையை வைத்து குற்றம் இல்லாத எவனாவது இருக்க முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்க முடியாது, இருக்க முடியாது. சவுல் எவ்வளவுதான் மோசமா இருக்கலாம், எவ்வளவுதான் பயங்கரமா இருக்கலாம், ஆனா தேவன் இந்த மனுஷனை தான் அபிஷேகம் பண்ணி கவர்மெண்டா வச்சிருக்கிறார், அரசாங்கமா வச்சிருக்கிறார். அவரை தாவீது வந்து பழி வாங்கக்கூடாது. ஒரு அது ஆண்டவர் நியமித்த ரோமர் 13:2 என்ன போட்டிருக்குது, தேவனை அன்றி படிங்கள, ரோமர் 13:2
முதலாவது
வசனமா, தேவனை அன்றி ஒரு அதிகாரம் உருவாகவில்லைன்னு படிங்க.
எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியப்படாது, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை.
தேவனான் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. இவ்வளவு மோசமான ராஜாவா, இப்படிப்பட்ட கவர்மெண்டா, இந்த கவர்மெண்ட்க்கு நம்ம ஏன் அடங்கணும், எப்போ பழி வாங்க முடியுமோ, எப்போ நம்ம டாக்ஸ் கட்டாம இருக்க முடியுமோ அப்படின்னு நம்ம இருந்துடலாமா, நோ. தேவன் அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரை கவர்மெண்டா வச்சிருக்கிறார், அது அவருக்கு பர்பஸ், அவருடைய நோக்கம். அது நம்ம கடமை என்ன, விரோதமா எழும்பக்கூடாது. ரிவேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த தாவி இது பாருங்களா, அவர் இதுல காட்டுறார், ஒரு முன்மாதிரியா காட்டுறார். இப்படி கொடுமை பர்சனலா செய்யும் போதும் அதை காட்டக்கூடிய காட்டுறார், அதை செய்யக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கையை வைக்க கூடாது. ரெண்டாவதாக, இது சரியான நேரம் அல்ல, இது சரி, இது என்னுடைய இடம் அல்ல. நம்ம ஆண்டவர் அவரை பழி வாங்குறது நம்முடைய இடம் அல்ல, அது நம்மளுடைய நேரமோ, இது சரியான நேரமோ இல்ல. ஏன் அடுத்த வசனத்தில் சொல்றாரு பாருங்களேன், பர்சனல் ரிவெஞ்ச். ஏன் தனிப்பட்ட விதத்தில் நம்ம பழி வாங்க கூடாது, நம்ம தீமை நடக்கும் போது ஏன் தீமை செய்யக்கூடாது, இதுல காட்டுற ஆண்டவர் இது ஒரு சந்தர்ப்பமாக தாவீது பார்க்கல, இது ஒரு சோதனையாகத்தான் தாவீது பார்க்கிறார். பாருங்களேன், சோதனையாக தாவீது பார்க்கிறார். அவர் பொறுமையோடு சாந்தத்தோடு இரு, பொறுமையோடு சாந்தத்தோடு இரு அப்படின்னு அதை செய்ய உடல. ஆண்டவருடைய டைம் இல்லப்பா இது. ஒருவேளை படிங்க 12வது வசனம், சாரி 10வது வசனம்.
பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாதொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
தாவீதுடைய பொறுமையை பார்க்கிறோம், திருப்பியும் தாவீதுடைய அதிசயமான வளர்ச்சி, கிருபையின் வளர்ச்சியை பார்க்கிறோம், அவருடைய சாந்த குணத்தை பார்க்கிறோம். இவ்வளவு தீமை வாங்கிக்கிட்டோம், அவருக்கு தீமை செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எனக்கு ரீசெண்டாக ஒரு கதை படித்த, நம்ம வந்தால் யாராவது ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி நமக்கு சந்தர்ப்பம் இல்லை, நம்ம குத்தவும் மாட்டோம். ஆனால் நமக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா பழி வாங்கணும்னு சில பேரை பயங்கரமாக நம்ம பேசிடலாம், பயங்கரமாக அவங்கள அவமானப்படுத்திடலாம், பயங்கரமாக கேவலப்படுத்திடலாம். ஒருத்த வந்து அவங்க ஃப்ரெண்டை பயங்கரமாக கேவலப்படுத்தி அவமானப்படுத்திட்டார், அவமானப்படுத்தி அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஹர்ட் ஆகி அழுதுட்டார். இன்னும் ஒரு 3 நாளில் அந்த ஃப்ரெண்டு இறந்துட்டார். இறந்துட்டு அவருடைய சாவுக்கு போகிறார். இந்த மனுஷனுக்கு மனசில் நிற்கிறதெல்லாம் என்ன, கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல், கொஞ்சம் இதாக இல்லாமல் எப்படி கொடுமையாக பேசி வேதனைப்படுத்திட்டோமே. அந்த மெமரி அவர் வாழ்க்கையில மறக்கிற, அந்த ஃப்ரெண்டை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு ஐயோ இப்படி பேசிட்டேனே, இப்படி பேசிட்டேனே, கடைசி நேரத்தில் இப்படி பேசிட்டேனே, இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. பொறுமையும் சாந்தமும் நம்ம செய்கிற அதை காணிக்கிற நேரத்தில் அது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது வாழ்க்கையெல்லாம் நமக்கு அழகும், நம்ம ஞாபகத்துக்கு மிகுந்த இன்பமும், மனசாட்சிக்கு சந்தோஷமும் கொடுக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வாழ்க்கையெல்லாம் நினச்சி சந்தோஷப்படலாம். ஆனால் பழி வாங்குறது அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கலாம், தவறாக பேசுறது, கோமா பேசுறது அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப திருப்தி செஞ்ச மாதிரி இருக்கலாம். பயங்கர கசப்பை அது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வராமல் விடாது. யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனு காண மாதிரி அவன் வாழ்க்கையெல்லாம் கசப்பாக போச்சு, வாழ்க்கையெல்லாம் கசப்பாக போச்சு, அதை நினச்சி நினச்சி பார்த்து கொடுமையான காரியங்கள். தாவீதுடைய பொறுமை, அவருடைய சாந்த குணம் மாத்திரம் இல்லை, அவருடைய விசுவாசத்தை பார்க்குறோம். என்ன விசுவாசம், ஃபேத்னா ஒரு செத்த விசுவாசமா இருக்கக்கூடாதுன்னு யாக்கோபு சொல்றார். ஒரு உயிர் உள்ள லைவ்லி ஃபேத்தா இருக்கணும், அதாவது நம்ம சூழ்நிலைகள்லாம் அந்த ஃபேத் வேலை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தான் அந்த ஃபேத் வெளியே வரணும்னு இல்லை, ஒவ்வொரு வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அந்த ஃபேத் வேலை செய்யணுங்க. அதுக்கு பேர் தான் உயிருள்ள விசுவாசம். நமக்கு இருக்க அந்த விசுவாசம் யோனத்தானுக்கு இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினுடைய ஒரு அம்சம் என்ன பார்க்குறோம், அது ஒரு இமேஜினேட்டிவ் ஃபேத்துன்னுவாங்க. அநேக காரியங்களை யூகமாக அந்த விசுவாசம் கற்பனை பண்ணும், கற்பனை பண்ணும். யோனத்தானுக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த அதிகாரத்தில் பிலிஸ்தியர் பாளையம் இருக்குது, யோனத்தான் வந்து தன்னுடைய ஆயுததாரியை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போறாரு. என்ன சொல்றாரு, ஒரு யூகம் பண்றாரு அவர், ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யூகம் பண்ணிட்டு போறாரு. அதே மாதிரி தாவீதும் அவருடைய விசுவாசத்தை பாக்குறோம் பாருங்களேன். இங்க பாக்குறோம் அவர் கற்பனை பண்றாரு, ஒரு முதிர்ச்சியில 10வது வசனத்துல அவர் கற்பனை பண்றாரு பாருங்களேன். அவனை கொல்லாத, ஈஸி எடுத்து குத்திரலாம், பழி வாங்கிடலாம், பொறுமையா இருந்து அவனுக்கு கொல்லாத அது கர்த்தர் ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் எப்படி செய்வாரு, அவர் கற்பனை பண்ணி பார்க்கிறார். இதுல இருந்து அந்த ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுப்பாரு, ஒருவேளை அவர் வந்து சாதாரணமா செய்யலாம், இல்லைன்னா ஒருவேளை இயற்கையா செய்யலாம், இல்ல ஒருவேளை இராணுவ ரீதியாக செய்யலாம். அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்களேன். அவரு இமேஜினேஷன் ஒர்க் பண்ணுது, கடவுள் இதை ஹேண்டில் பண்ணுவார், கடவுள்கிட்ட விட்டுருவோம், அவர்கிட்ட விட்டுருவோம். இயற்கையா ஒருவேளை அவரு அசாதாரணமா செய்யலாம். எப்படி செய்யலாம்? ஒருவேளை கர்த்தர் அவனை முதலாவது என்ன செய்வாரு? அடித்து. அடித்துன்ற வார்த்தை வருது. இதே நாகாப்ன்ற ஒரு வார்த்தை, இதே வார்த்தை தான் பழைய போன அதிகாரத்தில் கர்த்தர் நாபாலை அடித்தார் அப்படின்னு வருது இல்லைங்களா. அடித்து அவன் இறந்து போனான்னு வருது. அதே வார்த்தை தான். அந்த அனுபவத்தின் மூலமாக தாவீது கத்துக்கிட்ட பாடம் என்ன? ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் டீல் பண்ணுவார். ஒருவேளை நாபாலுக்கு செஞ்ச மாதிரி கர்த்தர் அவனை அடிப்பார். சவுல அடிச்சு அவரே கொள்வார். இல்ல ஒருவேளை அப்படி கொள்ளலன்னா என்ன செய்வாரு? 10வது வசனத்தில் ஒருவேளை இயற்கையா அவனே இறந்து போவான். உடம்பு சரியில்லாம ஆண்டவர் திடீர்னு அவனுக்கு ஒரு பிளாக் பண்ண மாதிரி இவனுக்கு பிளாக் பண்ணி இவனையும் இறந்து போவார். இல்ல இல்ல யுத்தத்தில் மறித்து போவார். சாத்தியங்கள் எத்தனையோ இருக்கு. கர்த்தர் பல விதங்களில் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்ற ஆண்டவர் சோனுடைய முடிவை ஆண்டவர்கிட்ட விட்டுருவோம். அவர் நமக்கு அவர் கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். பாருங்களேன், இது வந்து ஒரு இமேஜினேட்டிவ் ஃபேத். ஒரு போதகர் சொல்றாரு, அருமையாக இது சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் இது இருக்குதா? உங்களுக்கு ஒரு உபத்திரம், ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் எப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு அவர் எந்தெந்த சாத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண முடியும்னு உங்களால் கற்பனை பண்ணி யோசிச்சு பார்க்குறீங்களா? இல்லை உங்கள் விசுவாசம் சோம்பேறியாக செத்ததாக செயல்படாத நிலத்தில் இருக்குதா? நம்ம விசுவாசம் உயிர் உள்ளதாக நம்மளை ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு, அதை விசுவாசத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து இந்த மாதிரி கற்பனை பண்ணணும் அப்படின்றார். இந்த மாதிரி கற்பனை பண்ணணும். எவ்வளோ மகத்தான ஒரு மாட்சிமையான எல்லையற்ற சர்வ வல்லமை தேவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் எவ்வளோ அற்புதமானது. அந்த குணாதிசயங்கள் எல்லாம் அவர் உன்னோடு பங்கிட்டு கொள்ளுகிற, என்னோடு உடன்படிக்கை பண்ண நீ, அது உனக்காக நான் அதெல்லாம் செயல்படுத்த போறேன். நான் சர்வ வல்லமை தேவன் தான், உன் பலவீனத்தில் பலன் நான் தர முடியும். நான் ஞானமுள்ள தேவன் தான், உன்னுடைய குழப்பத்தில் உனக்கு ஞானத்தை கொடுத்து உன்னை காப்பாற்ற முடியும். அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துவார் நம்ம கற்பனை பண்ணி இருக்கிறோமா? ஒருவேளை அப்படி செய்யலாம் இல்லையா ஆண்டவர், ஒருவேளை இப்படி என்ன காப்பாற்றல இல்லை, ஒருவேளை அப்படி எனக்கு உதவி செய்யலாம் இல்லையா, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ஒரு லைவ்லி ஃபேத், ஒரு இமேஜினேட்டிவ் ஃபேத், ஒரு கெஸ்ட் தான் அநேக நேரத்தில், ஒரு கிரியேட்டிவ் ஃபேத் அப்படி நமக்கு இருக்கா? நம்ம வாழ்க்கையில் ஒன்னாந்திர நேரங்களில் நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். பாருங்களேன், உபத்திரம் நினைக்கும் போது, உடம்பு சரியில்லாத போகுது, நம்ம பிரச்சனைகள் இருக்கும்போது உடனே நமக்கு என்ன வருது? ஆண்டவருக்கு விரோதமான விச்சைகள் எடுத்து ஈட்டி எடுத்து குத்திடுவோம், அதை செஞ்சிருவோம் தான் வருது. தவிர ஒருவேளை ஆண்டவர் இப்படி நம்மளை காப்பாற்றலாம், ஒருவேளை நம்ம அப்படி காப்பாற்றலாம். இதுதான் பேரு கர்த்தருக்காக காத்திருப்பது. கர்த்தருக்காக காத்திருப்பது நமக்கு எப்படி வரும்? எப்படி வரும் நமக்கு? அதுக்கு அர்த்தமே நமக்கு தெரியறது இல்லை. பாருங்களேன், கர்த்தருக்காக காத்திருப்பது தெரியுமா நமக்கு? இல்லை. சங்கீதம் எவ்வளவு சொல்லுது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. என்ன அப்படின்னு அர்த்தம், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு, எனக்கு ஒரு வனாந்திர ப்ராப்ளம் இருக்கு, ஆண்டவர் செயல்படணும், ஆண்டவர் காட்டணும்னு நான் காத்திருக்கேன். ஒருவேளை அவர் அப்படி செய்வாரா? ஒருவேளை இவர் இப்படி எப்படி காத்திருக்கிறது எப்படி வரும்? இந்த மாதிரி யூகம் பண்ணி, இந்த மாதிரி கற்பனை பண்ணாதானே வரும். அதான் தாவீது கற்பனை பண்றாரு அவர் சூழ்நிலை. ஒருவேளை ஆண்டவர் அப்படி செய்யலாம், ஒருவேளை ஆண்டவர் எப்படி செய்யலாம் அப்படின்னு அவர் கற்பனை பண்றாரு. இது நமக்கு இருக்கணுங்க. அதை விட்டுட்டு நமக்கு வர ஆத்திரத்தில் ஈட்டி எடுத்து குத்திடுவோம், இல்ல ஆண்டவர் விரோதமாக வார்த்தைகளை ஆண்டவர் கீழ்படியாம போகக்கூடாது, ஆண்டவர் கீழ்படியாம போகாம நம்மளை காக்குறது, இந்த மாதிரி கற்பனை நிறைந்த விசுவாசம் தான். ஒருவேளை ஆண்டவர் இதுக்காக என்ன செஞ்சிருக்கிறார், ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அதிசயத்தை செய்வார், அவர்னால முடியாதது என்ன, அவர்னால செய்யும் பயன்படுத்த முடியாதது என்ன, அப்பேற்பட்ட தேவன் எனக்கு இருக்கும்போது, ஒருவேளை கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். யோனத்தான் இறங்கலையா இல்லைங்களா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? தாவீது பாருங்களேன், அந்த விசுவாசம் தான் அவர் என்ன பண்ணிச்சு, பாவம் செய்யாதபடிக்கு தடுத்துச்சார் இல்லைங்களா? அந்த கற்பனை விசுவாசம் இல்லைன்னா என்ன இருக்கும் நமக்கெல்லாம்? அதான் பிரச்சனை. அந்த விசுவாசம் இல்லாதனால என்ன பண்றோம்? ஆண்டவர் வார்த்தையை மீறி அந்த ஈட்டி எடுத்து குத்திர பார்க்கணும். உடனே நம்ம உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்துறோம், உடனே உலக கவலைகளுக்கு இடம் கொடுத்துட்றோம், பாவத்துக்கு இடம் கொடுத்துட்றோம். We have to trust கர்த்தருக்கு, கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஓகே, ரெண்டாவது ஆக நம்ம முதலாவதாக கர்த்தர்கிட்ட வந்து அயர்ந்த நித்திரை, ரெண்டாவதாக நம்ம இந்த தாவீதுடைய கட்டுப்பாடை பார்க்கிறோம், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். மூணாவதாக நேரம் போயிடுச்சு. ஓகே, மூணாவதாக ஒரு அவருடைய கூக்குரலை பார்ப்போம். மலையிலிருந்து வருகிற ஒரு கூக்குரல், 13-20 வரைக்கும் என்ன பார்க்கிறோம், அந்த இடத்த விட்டு அவங்க போறாங்க. அபிஷேகம் நிறுத்திட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது தாவீது என்ன பண்றாரு, அபிஷேகத்தை சொல்லி அந்த ஈட்டியும் அங்க இருந்த தண்ணீர் சம்பியும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்துட்டு பக்கத்துல மலையில கொஞ்சம் தூரம், அந்த பக்கம் மலையில இவங்க இருக்கிறாங்க, இந்த பக்கம் மலையில இந்த பக்கம் வந்துட்டாங்க. இங்க இருந்து தாவீது கத்துற, இங்க இருந்து ஒரு கூக்குரல் இடுற, தூரம் என்ன ஆகுது, எல்லாரும் எந்திரிச்சுக்கிறாங்க. கிட்ட போய் நடந்து பேசினாரு, நடமாடினாரு, ஒருத்தனை எந்திரிக்கல, தூரம் போய் அங்கிருந்து கத்துறாரு, எந்திரிக்கிறாங்க. பாருங்க எந்திரிச்சு அவர் என்ன பண்றாரு, அப்னருக்கு கிட்ட பேசுறாரு. அப்னரே, பெரிய வீர தீர சூர தளபதியே அப்படின்ற மாதிரி அப்னர் கேலி பண்றதை நம்ம பார்க்கணும். பாருங்களேன், அப்னர், அப்னர் என்றவர் சவுலுடைய கமாண்டர். நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அவருக்கும் தாவீது மேல பெரிய பொறாம இருக்கும். ஏன்னா தாவீது ரொம்ப ஹீரோ மாதிரி வந்துட்டார். அப்னர் தான் சவுலுக்கு அப்புறம் கமாண்டரா இருக்கிறது. கமாண்டருக்கு என்ன, நான் தான் பிலிஸ்தியரை கொன்ன, நான் தான் தேசத்தை காப்பாத்தினேன்ற பேர்லாம் இருக்கணும். ஆனா அந்த பேரெல்லாம் தொடர்ந்து யார் எடுத்துக்கிட்டு வந்தது, தாவீது. ராஜாக்கே இல்லாம பேர் வாங்கிட்டு போயிட்டான். அப்ப கமாண்டருக்கு எப்படி இருந்திருக்கும், நான் தானே கொண்டு இருக்கணும், நான் தானே அழிச்சிருக்கணும் தாவீதுக்கு. அதனால சவுலுக்கு இருக்கிற பொறாமையை இவர் நல்லா என்ஜாய் பண்ணார், தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு இருந்தார், தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு நல்லா பொறாமப்பட்டு, என் பொறாமை எல்லாம் ராஜா நிறைவேற்றுகிறார் அப்படின்ற அப்னர், தூண்டி தூண்டி விடுற அப்னர் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்போ தாவீது 15 வசனத்துல அவர் கேலி பண்றார், அப்னரே நீ பெரிய வீரன் அல்லவா, உன்ன மாதிரி இசவேல வேற யாரும் இல்ல இல்லையா, நீ ராஜாவை காக்குறவனாச்சே, எவ்வளவு கேவலமா போன பாருங்க, மகிமையே, நீ ஒரு யுவர் த மேன், நீ தானே மனுஷன், நீ தானே கமாண்டர், எல்லாம் பட்டைய இசவேலின் ஆர்மி எல்லாம் கமாண்ட் பண்ற ஆளு, எல்லாரையும் செக் பண்ற ஆளு, இன்ஸ்பெக்ட் பண்ற ஆளு. ஆனா என்ன ஆச்சு, சரியான தூங்கு மூஞ்சியா கொரட்ட விட்டு தூங்கித்தான் இருக்கிற. அது 15 வசனத்துல சொல்ற, 16 வசனத்துல நீ சாகவே சாகணும், உன் ஆர்மி எல்லாரும் இப்ப சாகணும், அதுக்குத்தான் நீங்க பாத்திரவான்கள். ஏன், டியூட்டியில ராஜாவை காக்க வேண்டிய நேரத்தில் நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க. பாருங்க, இதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா சொம்பையும் ஈட்டியும் எடுத்துட்டு வந்தவன் நான் ராஜாவுடைய உயிரையும் எடுத்துட்டு வந்திருக்கலாம், அழிச்சிட்டு வந்திருக்கலாம். இதனால ராஜா தெரிஞ்சுக்கலாம், அவருடைய நண்பர்கள் அவர் உயிர் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க யாரு, அவருக்கு ரொம்ப நல்லது செய்யணும், நீ எவ்வளவுதான் பொறாமையில அவரை இது பண்ணி வைக்கலாம், நீ என்ன கொல்லணும்னு வந்துகிட்டு இருக்க, சவுலை ஏவி விடுற எனக்கு விரோதமாக, ஆனா சாக வேண்டியது யாரு, நீதான் சாகணும், நீதான் சாகணும். பாருங்களேன், பெரிய அதை ஒரு ஒரு பெரிய சர்க்காசம்னு வாங்க, கிண்டல்னு வாங்க, பயங்கரமா அப்னர் அவமானப்படுத்துறது. அங்க இருந்து காட்டுற ஈட்டிய பாரு, செம்ப பாரு, அந்த முழு ஆர்மிய அங்க அப்னரோடு தலகுஞ்சி தான் நிக்கும், தலகுஞ்சி அவங்க கடமையில அவங்க. பாருங்களேன், ரொம்ப ஷேர் மெசேஜ் ரொம்ப கிளியர் அவங்களுக்கு, ரொம்ப கிளியர். ரொம்ப தாவீது வந்து சவுல் ஒரு உயர் இவங்க சோல்ஜர்ஸை காக்கணும், ஆனால் தாவீது அங்கே காப்பாற்றிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த ஸ்பியரை காட்டுற. ஓகே, கடைசியாக தாவீதும் சவுலுக்கு இருக்கக்கூடிய கடைசி மீட்டிங் இதான், கடைசி சம்பாஷணை இதான். இதுக்கப்புறம் சவுலும் தாவீதும் மீட் பண்ண போகிறதே இல்லை. 17-25 வரைக்கும் பார்க்குறோம். இந்த மாதிரி அப்னர்கிட்ட தாவீது பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் அவமானமாக கேன் கிண்டலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் ராஜா கேட்டுது, என் மகனே அப்படின்ற சவுல், தாவீதே அது உன் சத்தமா என் மகனே அப்படின்றாரு. பாருங்களேன், அப்ப தாவீது, ஆமா ஆண்டவரே, ஆமா ராஜாவே, நான் தான். திருப்பியும் ஒரு மனசாட்சி குத்துற மாதிரி பேசுறாரு, என்ன ஏன் வரட்டிட்டு வரீங்க, ஏன் என்ன வரட்டிட்டு வரீங்க. பாருங்களேன், நீங்க பண்றது தப்பு மாத்திரம் இல்ல, கீழ்த்தரமான வேலை இல்லையா, ஒரு தெல்லு பூச்சி, அந்த பூச்சி வந்து அதை போய் நம்ம அடிக்கணும்னா அது நம்மளை ஒன்றும் கடிக்காது, நம்மளை ஒன்றும் பண்ணாது, அது ஓடிட பார்க்கும், நம்மளை எந்த விதத்துலையும் கடிக்காது, அது ஒன்றுமே பண்ணாது, செல்லு பூச்சி, அது வெரி ஆம்லெஸ் பூச்சி. அந்த மாதிரி ஒரு பூச்சின்னா உங்களுக்கு போய் ஏதாவது தீங்கு செய்வேண்ணா, நீங்கள் என்ன விரட்டினா ஓடதான் பார்ப்பேன், நான் என்ன போய் செல்லு பூச்சை போய் விரட்டிட்டு வரீங்களே, இது உங்களுக்கு இது ராஜா செய்ய வேண்டிய வேலையா. திருப்பியும் அவருக்கு உணர்த்துற, இந்த திருப்பியோ உணர்த்தி, ஏன் 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 என்ன விரட்டுறீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சு ஒரு ரெண்டு கேள்வி கேட்கிறார், ரெண்டு கேள்வி கேட்கிறார், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன தப்பு செஞ்சேன், ஏதாவது நான் தப்பு செஞ்சிருந்தா 19வது வசனத்தில் சொல்றாரு, நான் சொல்லுங்க ஆண்டவரை காணிக்கையை ஏத்துக்கிட்டோம், நான் பலிய தந்து என் பாவத்துக்காக மனம் திரும்புறேன், தப்பு நான் செஞ்சிருந்தேனா அதை ஒத்துக்கிறேன் நான், இல்ல மனுஷர்களால் ஏவப்பட்டு சவுளுடைய பொறாமை அவர் சொல்லல, நான் ரெஸ்பெக்டா பேசுறேன், மனுஷர்கள்னால மனுஷ காரணங்கள்னால ஏவி என் பின்னாடி வந்தா அவங்க அந்த மனுஷங்க சபிக்கப்படட்டும், சபிக்கப்படட்டும், அது சொல்லி அவரு மன உருகிற மாதிரி பேசுற திருப்பி பாருங்களா. அவருக்கும் ஒரு கேள்வி, ஏன் இன்னமும் தாவீதுக்கு புரியல, ஏன் ஆண்டவர் என்ன விரட்டுறார், நமக்கும் அதான் இல்லைங்களா, ஏன் இது, ஏன் அது, ஏன் அனுமதிக்கிறார், ஏன் தாவீதுக்கும் இருந்திருக்கு, ஆனா அந்த கேள்விகளோடு தான் அவருடைய கிருபையில் வளர்ச்சியை பார்க்கணும் இல்லைங்களா. சரி, 19வது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதை பார்க்கலாம்.
இப்பொழுது ராஜாவாகிய ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக, கர்த்தர் உம்மை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானாம், அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக.
19
மனுபுத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக தவிக்கப்படுகிறவர்கள், அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை தேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனால் விடாதவர்களுக்கு துரத்தி விட்டார்களே.
ஒரு பாயிண்ட் சொல்றார், கவனிச்சு பாருங்க, நீங்க இது செய்யறதுனால என்னை துரத்தி கர்த்தரை சேவிக்காம நீ போய் அந்நிய தேவர்களை சேவின்னு சொல்லிட்டீங்க, என்னை துரத்தி விடுறீங்க, கர்த்தருடைய சுதந்திரத்தை நான் அனுபவிக்காம அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி என்னை துரத்தி விடுறீங்க, எந்த விதத்துல இவங்க துரத்தி விடுறாங்க, எந்த விதத்துல தாவீது இப்படி பாக்குறாரு, அந்நிய தேவர்களை சேவிக்கும்படிக்கு என்ன பண்ணிட்டீங்கன்றாரு. எந்த விதத்துலன்னா, தாவீது வந்து அந்த ஆலயத்துல அன்னைக்கு இருந்தது கூடா இல்லைங்களா, அந்த கூடாரத்துல தேவனுடைய மக்களோடு போய் ஆராதிக்கிற அந்த பப்ளிக் வர்ஷிப், அந்த பப்ளிக் ஆராதனைக்கு இவங்க பண்ற கொடுமை சவுளுடைய பொறாமைனால பல வருஷங்களா அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. எங்க போறது, கோயிலுக்கு எங்க போறது, சர்ச்சுக்கு எங்க போறது இல்லைங்களா, பல வருஷங்கள் போகல. அவருக்கு இருந்த மகா பெரிய துக்கம் பாருங்களேன், எங்க குடும்பத்துல இருந்து என்ன துரத்துனீங்க, எனக்கு வசதி இல்லாம பண்ணிட்டீங்க, என்ன அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி என்னை துரத்தி விட்டுட்டீங்களே. உங்களுக்கு தெரியும் தாவீதுக்கு ஆலயம்னா எவ்வளவு பிடிக்கும், சங்கீதத்தை படிச்சு பாருங்க, 84வது சங்கீதம், அருமையான சங்கீதம், நான் எத்தனை மாதங்கள் படிச்சிருக்கிறேன், அதை நம்ம முதல் முதல்ல நான் பிரசங்கம் பண்ண ஒரு சங்கீதம் அது, 84வது சங்கீதம், தேவனே உங்களுடைய ஆலய பிரகாரங்கள் எவ்வளவு இன்பமானது, ஆகாய கூடாரங்களில் வாசம் பண்றதை விட உன் சபையில் இருப்பதே நான் மேன்மை என்று எண்ணுவேன் இல்லைங்களா. அது ரொம்ப விசேஷமாக, கடவுளுடைய ஆலயம் எவ்வளவு விசேஷம், அவருடைய தாவீதுக்கு இருந்ததே பெரிய பேரின்பமே ஆண்டவருடைய மக்கள் கூடி வரும்போது அந்த மக்களுக்கு முன்பதாக நான் ஆராதிக்கணுமே ஆண்டவர்கிட்ட போகணுமே. ஆனா இப்போ சவுல் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு தடை பண்ணிட்டார், தடை பண்ணிட்டதுனால அவர் முதலாவது கற்பனையே, என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு இருக்க வேணாம், ஆனா அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி என்னை இப்படி ஒரு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு, இதுதான் தாவீதுடைய ஒரு உள்ளான ஒரு வேதனை, ஒரு கூக்குரல். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி அது பலேற்பாடு, ஆலயம் கூட கட்டப்படல, கூடாரத்துல போய் ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கே தாவீதுக்கு அந்த அளவுக்கு ஒரு பப்ளிக் வர்ஷிப் மேல அவ்வளோ அக்கறை, அவ்வளோ பட்டு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி இருக்கா, யோசிச்சு பாருங்க. நம்ம பழைய கூடாரம் இல்லை, ஆலயம் இல்லை, அது எல்லாத்தனுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவுடைய சபையாக அமைக்கப்பட்டு பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்த அவர், தேவன் அவர் வசனத்தின் மூலமா நமக்கு பேசுற பப்ளிக் வர்ஷிப் எவ்வளோ விசேஷம் தெரியுமா, அது எவ்வளோ மகத்துவம், அவ்வளோ ஹை ரிகார்ட் ஆஃப் பப்ளிக் வர்ஷிப், பியூரிட்டன்ஸுக்கு ரொம்ப முக்கியம், நமக்கு ஒரு அதிகாரமே இருக்கு பப்ளிக் வர்ஷிப், அந்த மாதிரி அது எவ்வளோ முக்கியம்னு நமக்கு தெரியுதா. ஒரு உண்மையான சுகமா இருக்கிற கிறிஸ்தவன் வந்து அவன் உள்ளத்துல தேவ ஆவி கொழுந்துட்டு எரிஞ்சிச்சுன்னா அவன் வாழ்க்கையில ஆலயம்னு ஓபன் ஆச்சுன்னா அங்கத்தான் நான் இருக்கணும், அங்கே விட்டு வேற எங்கேயுமே நான் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆவியானவர் அவனுக்குள்ள கொழுந்துட்டு எரியறதுக்கு அதாங்க அடையாளம். இவனுக்கு அதான் தாவீதுக்கு தான் இருந்த வேதனை. அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ஒருபோதும் இப்படி ஒரு விசுவாசி வந்து நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சாமனு கேட்டுக்கிறேன், நான் வெப்சைட்டில் சாமனு கேட்டுக்கிறேன், என்கிட்ட பைபிள் இருக்கு நான் படிச்சுக்கிறேன், தனியாக வீட்டில் ஆண்டவர்கிட்ட ஆராதனை பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை, பப்ளிக் வர்ஷிப், பப்ளிக் வர்ஷிப்புடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியுதுங்களா? ரொம்ப தேவனுடைய மக்கள் கூடி வரும்போது இயேசு என்ன சொன்னார், எங்கே ஒருவன் ஏர்போனை போட்டுக்கிட்டு வாட்ஸ்அப் கேட்குறானோ அவனோடு நான் இருப்பேன் அப்படின்னாரா? ரெண்டு மூணு பேர் கூடி வரும்போது உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத ஒரு பிரசன்னம், ஒரு தெய்வீக செயல்பாடு, மீட்பின் கிரிய அந்த இடத்துல தான் நடக்குது. தாவீது அதுக்கு தான் அந்த ஆலயம் என்ன, அந்நிய தேவர் அந்த ஆலயத்துக்கு நான் போகாததுக்கு ஒரே காரணம் அந்நிய தேவர்களை செவிக்கும்படி என்னை துரத்திட்டீங்களேன்ற. பாருங்களேன், அந்த ஆலயம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த ஆலயத்துக்கு நடுவில் நான் இருக்கணுமே. அங்கே வந்து ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஸ்பெஷலாக நம்மளோடு பேசுகிறார், வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நமக்காக கொடுக்கணும்னு ஆவி இயேசு ஏவி நடத்துகிறாரு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம அட்டென்ட் பண்றதுனால அந்த வரப்போற வாரத்துல ஒரு பாவத்தை தடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருக்கலாம், ஒருவேளை ஒரு ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு பேசலாம். ஆனா நம்ம அங்க வராம போயிட்டோம்னா, கூடாம போயிட்டோம்னா எவ்வளவு மிஸ் பண்றோம், எவ்வளவு மிஸ் பண்றோம். தோமா மிஸ் பண்ற மாதிரி இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்து நடுவுல வராரு, எல்லா சீஷர்களும் இருக்காங்க, அவர் மிஸ் பண்ணிட்டாரு. வாழ்க்கையிலே அது நினைச்சு நினைச்சு பார்த்து வேதனைப்பட்டார், நான் இல்லாம போயிட்டுனேன், நான் இல்லாம போயிட்டுனேன். சர்ச்சுக்கு அட்டென்ட் பண்ணாதது வந்து ஒரு அடையாளம், ரெகுலராக எப்படின்னா பராமரிப்பு தடையினால வர்றாது, ரெகுலராக நம்ம சர்ச்சுக்கு அட்டன் பண்ணாத ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, அந்நிய தேவர்கள் நம்ம இதயத்தில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம், அந்நிய தேவர்களை சேவிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். பாருங்களேன், இட்ஸ் சைன் அதான் சொல்றாரு, ஆலயத்துக்கு வராத அடையாளம் என்ன நினைச்சாங்க, அந்நிய அந்த அப்பெல்லாம் ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் அதான் அடையாளம், இவன் வேற கடவுள் ஆராய்ச்சிக்கு போயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா யெகோவா ஆராதிக்கிறவன் அவருடைய மக்கள் கூடி வர இடங்கள்ல வந்தே வருவான், அவனுக்குள்ள தேவ ஆவி இருந்துச்சுன்னா அவன் வந்தே வருவான். இல்ல அவன் வரலன்னா என்ன, வேற தேவர்கள் மனசுல வேற ஏதோ கடவுள் வந்துருச்சு, சோதனையா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், பாவமா இருக்கலாம், வேற தேவர்கள் வந்துருச்சு. இதான் பாக்கணும், இட்ஸ் சைன், இது ஒரு பெரிய அடையாளம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, சவுலுடைய ஒரு 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 புரியாத ஒரு வியாதியை நம்ம பார்க்கறோம். சவுல் பாருங்களேன், ஒரு ஆவிக்குரிய நிலையில இப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னா சவுலத்தான் சொல்ல முடியும். அந்த மனுஷனை என்னத்தான் சொல்றது, சில நேரங்களில் ஆவிக்குரிய வலிப்புன்னு சில பேருக்கு அப்படியே ஆவிக்குரிய பக்தினா அப்படியே வலிப்பு வர மாதிரி கொந்தளிச்சு எழுவாங்க, சில நேரங்களில் ஒண்ணுமே இருக்காது, அவங்க விசுவாசியா அவிவிசுவாசியான்னு தெரியாது. அந்த மாதிரி தான் சவுல், சில நேரத்தில் உபவாசம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சபிக்கெல்லாம் பண்ணாரு. சில நேரத்தில் பார்த்தா அவிசுவாசி மாதிரி நடந்துக்கிறார், இவர் விசுவாசியா அவிசுவாசியான்னு சந்தேகம் வர மாதிரி. பாருங்களா, இவர் தான், இவர் ஆக்சுவலாக நான் எழுதி ஒன்னொன்னா நோட் பண்ணணும், நேரம் ஆயிடுச்சு. இவர் தான் வலி அருகில் விழுந்த விதை கணக்கு இவர்கிட்ட இருக்கு. சவுல் ஃபேமிலியோடு எவ்வளோ வசனத்தை சொல்லி ஆண்டவரை பற்றி சொன்னாலும் உள்ள ஒன்று இறந்துருக்கு. கற்பாறை மேல விழுந்தவரும் இவரு தான், ஏன் சந்தோஷமாக இரவும் பகலும் தீர்க்க தர்சனம் இவரு தான் சொன்னார், சந்தோஷம் தீர்க்க தர்சனத்தில் நிரம்பி. ஆனா தன்னுடைய பாவத்தை குறித்த எந்த விதமான ஆழமான உணர்வும் சவுலுக்கு இருக்கு, அந்த விதை வளரவே இல்லை. முள்ளு, அவருடைய பொறாமைன்ற முள்ளு எப்ப பார் வரும்போது தப்ப உணர்த்தப்படும் போது, என்ன மன்னிச்சிரு தாவிதே நான் பாவம் செஞ்சேன், அந்த கிளையத்தான் வெட்டிட்டு போறாரு, உள்ள பொறாமைன்றத வேறு எடுக்கவே இல்லை. பாருங்க, சிப்பாய்ஸ் வந்தவொன்னு திருப்பி செடி முளைச்சிருச்சு, போன ரெண்டு அதிகாரத்துக்கு முன்னாடி தானே மனம் திரும்பினாரு, ஏன் திருப்பி இப்போ ஓடி வர்றாரு, திருப்பி வந்துருச்சு. அந்த வேறு போகாத வரைக்கும் திருப்பி திருப்பி திருப்பி, உன்னை விட நீதிமான், என்னை விட நீதிமான், நீ என்ன அழுதார், வே மனக்கசந்து அழுதார், ஆனா மாறிட்டார். பாருங்களேன், இப்பொழுதும் என்ன சொல்றாரு தாவிதே, என்னுடைய ஆத்மா உனக்கு மிகவும் அருமையாக இருந்துச்சு தாவிதே, நான் பாவம் செய்தேன், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அது மாத்திரம் இல்ல, ரொம்ப முட்டாளான, ரொம்ப முட்டாளான, ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன் தாவிதே, திருப்பி வாய மகனே, இனிமேல் நான் உனக்கு ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். இவரை நம்பலாமா, நீங்க நம்புவீங்களா? தாவீது நம்பவே இவ்வளோ கூப்பிடுறாரு, இவ்வளோ மனம் அழுகுறாரு, இவ்வளோ திருந்துறாரு, உருகிறாரு. தாவீது என்ன சொல்றாரு, உங்க ஆளை வந்து ஈட்டியை வாங்கிட்டு போச்சு உடனே. அவ்வளோதான் பதில். ஒன்று நம்ப முடியாது, அப்படிப்பட்ட ஆள் நீ பாருங்களேன், வந்து ஈட்டியை வாங்கிட்டு போங்க, ஈட்டியை வாங்கிட்டு போங்க அப்படின்றார். ஒரு தான் அந்த தன்னுடைய பொறாமை, இருதயத்தில் இருக்கிற பொறாமை அவரை குத்தி 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 விசுவாசி மாதிரி தோன்றாள், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆளாக தோன்றாள். கடைசியில் பலனற்று போனார். இன்னும் கொஞ்சம் நாளில் என்ன மோசமாக போவார் தெரியுமா? ரொம்ப புரியாத புதிரம் எண்டோர்ன்ற ஒரு இதுகிட்ட போகிறார். ஒரு ஊருக்கு போய் ஒரு சூனியக்காரியை பார்க்க போகிறார். சூனியக்காரி ஏன் பார்க்க போகிறார் தெரியுமா? ஆஸ்திரி என்னத்துக்கு போகிறார், யாரை பார்க்குறது தெரியுமா? பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள மிகப்பெரிய தீர்க்கதர்சி சாமியில் பார்க்கறதுக்கு போகிறார். ஏன் சாமியல் கிட்ட கேட்க போகிறார்? இந்த மனுஷங்கிட்ட ஆணிக்கூறிய காரியம், ஆர்வம், அடையாளமும் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் கடைசி வரைக்கும் இல்ல, பாவமே அவரை எப்படி பண்ணிருச்சு பாருங்களேன். அந்த பாவம் முள்ளுகள், வாழ்க்கையில வர முள்ளுங்க அந்த மனுஷனை அப்படி பண்ணிருச்சு. ரொம்ப நம்பவே முடியல. தாவீது கடைசியா 23வது வசனத்துல ரொம்ப அருமையான வசனத்தை சொல்லி முடிக்கலாம். நம்ம
அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக.
பாருங்களேன், தாவீது இப்படியெல்லாம் செயல்பட்டதுக்கு ரகசியம் இதாங்க. கடவுளை நம்ம ஒன்று நம்புகிறோம், இல்லை நம்ம நம்புகிறோம். கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா அவன் அவன் நீதிக்கு தக்கதாக, அவன் அவன் ஒழுங்காக நடக்கிறதுக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுப்பான்னு நம்ம நம்புகிறோன்னா பழிவாங்கிறதுல அவர் கையில் விட்டுரும், அவர் பார்த்துக்குவார் இல்லைங்களா? அவர் பார்த்துக்குவார். அவர் நம்ம நீதியாக நடக்கணும், நம்ம நீதிக்கு ஏற்றபடி அவர் பலன் அளிப்பார், பலன் கொடுப்பார். ஒரு காடு இருக்கிறாருன்னா, அந்த தேவனை நம்ம நம்புறோம்னா அவர் நீதிக்கு, நம்முடைய நீதிக்கும் உண்மைக்கும் பலன் அளிப்பார்ன்றது, அதுதான் நமக்கு பெரிய ஊக்கம். நம்ம நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் இல்லைன்னா என்னத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும் அப்படிங்களா? தாவீது சொல்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம கர்த்தரை நம்ம நம்புறோம், ஆண்டவரை நம்ம நம்புகிறவர்களாக இருந்தால் அவன் நம்ம நீதிக்கு தக்கதாக பலன் அளிப்பான். நம்ம ஜெபம் பண்ணணும். அருமையான ஆண்டவரே, இந்த பகுதியில் ஒரு கதையாக எழுதியிருந்தாலும், வரலாறாக எழுதியிருந்தாலும், எங்களுக்கு உதாரணங்களாக இதை நாங்கள் பார்த்து இதில் நாங்கள் பின்பற்றும்படிக்கு. எத்தனையோ உதாரணங்கள் உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ உதாரணங்கள் ஸ்கூலில், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, காலேஜில், வேலையில் பார்க்குறோம். அநேக உதாரணங்கள் எங்களை பாதித்து ஆண்டவரே, நாங்கள் வளர்ந்து இப்போ ஆளாக இருப்பதற்கு அந்த உதாரணங்களை பார்த்ததுனால தான் ஆண்டவரே. அவங்க நடந்துக்கிட்ட விதம், பேசின விதம் தான் எங்கள் உதாரணங்கள் இன்னுமே வேரத்தில் இருக்கிற நீர் பயன்படுத்தின மனிதர்களாக மாறு. தாவீதை பார்த்து, உறுத்து பார்த்து, தாவீது நடந்திருக்க விதங்களை பார்த்து, தாவீது செயல்பட்ட நம்பின விதங்களை பார்த்து, நாங்கள் அதே மாதிரி சாயல் எங்கள்லையும் இருக்க உதவி செய்ய ஆண்டவரே. எங்களை போல மனிதனாக இருந்தால், கஷ்டங்களுக்கு மத்தியில் படாத கஷ்டங்கள் பட்டால், கர்த்தர் அவனவன் நீதிக்கு தக்கதாக, உண்மைக்கு தக்கதாக பலனளிப்பார்னு அந்த கஷ்டத்திலேயே உண்மையாக இருந்த மனிதனை பார்க்கிறோம். நாங்களும் ஆண்டவரே கஷ்டங்களை பார்த்து சோறாமல் உண்மையா இருக்க, கர்த்தர் என்னுடைய நீதிக்கு தக்கதாக, உண்மைக்கு தக்கதாக பலன் அளிப்பார், இந்த நீதியா உண்மையா நடந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பழிவாங்கிறது கர்த்தருடையது என்பதை நினைத்து ஆண்டவரே, நாங்கள் பழிவாங்கிற குணத்தை எங்கள் இதயங்களில் கொன்று போட, பொறாமை குணத்தை சவுலையே அழிச்சிருச்ச, ஒரு ராஜாவையே கெடுத்துருச்ச அந்த பொறாமை குணம், அதை நாங்கள் ஒருபோதும் வேரோடு பிடுங்கி போட, ஒருத்தர் மேலேயும் பொறாமை வளர்த்து கொள்ளாதபடிக்கு உதவி செய்யும் ஆண்டவர். வழிநடம் இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எழுப்போம் நல்ல தேவனே.
ஆமென்.
இதோட இந்த கூட்டத்தில் முடிப்போம்.